அடுத்த ஒரு பாட்டில் தன்னுடைய நிலையை சொல்றார். இந்த மாணிக்கவாசகர் தனக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு உயர்ந்த நிலை. மானம் அறிந்தோம், எனக்கு மானமே போச்சுங்கிற உயர்ந்த நிலையில நான் சொல்றேன். ஆனா மாணிக்கவாசகர் என்ன வார்த்தையா சொல்றார், எனக்கு மானம் எல்லாம் போய்விட்டது. மானம் அறிந்தோம், மதி மறந்தோம், அறிவெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. புத்தி எது புத்தியாலே, எது புத்தி இல்லாம, எது அறிவுடனே, எது அறிவில்லாம, எனக்கு ஒண்ணுமே தெரியல. மதி மறந்தோம், மங்கை நல்லி பெண்களே என்று கூப்பிட்டார். இதனுடைய பொருள் என்ன, மானம் அழிந்தோ. மானம் என்பது உயர்வு. மானம் என்ற சொல்லுக்கு பொருள் உயர்வு என்பது பொருள். ஆடம்பரம் என்று ஒரு பொருள். ஆடம்பரமா ஒருத்தன் நடந்து தன்னுடைய பெருமைக்காக, தனக்கு ஒரு பெருமை அல்லது மானத்தோடு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தகுதிக்கேற்ப நான் பெரிய ஆடை அணி ஆபரணங்களினாலே என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய நீதிபதினு சொன்னா, அந்த நீதிபதி அந்த சீட்ல உட்கார்ற போது சாதாரண என்ன போல ஒரு வேட்டிங் சட்டையும் கட்டி போனா உட்கார்ந்த உட்கார விடுவாங்களோ, அந்த சீட்ல உட்காரும் போது நீதிபதிக்கு என்ன விதமான ஆடம்பரமான உடையோ அதை உடைய வக்கீல் அவரவர் அவர் அந்த நாலு கை சண்டை போட்டுக்கிட்டுதான் அந்த வக்கீல் வாதத்துக்கு வந்தார். அவரவருக்குன்னு ஒரு உடையும் ஒரு அடையாளமும் ஒரு ஆடம்பரமும் இருக்கின்றன, அது அணியணும். ஆனா அந்த மாணிக்கவாசகருக்கு மந்திரியா இருக்கிற போது ஆடம்பரம் இருந்தது. இப்போ அவர் அடியார வந்தபோது என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கழித்து கேட்டார், கோவணம் ஒன்றுதான் கட்டியிருக்கார். அப்ப என்னாச்சு, மானம் அழிந்தோம், என்னுடைய ஆடம்பரங்கள் அத்தனையும் நாம் விட்டு விட்டோம். மானம் என்பது இந்த ஆடம்பரம், ஆடம்பரத்தை விட்டு விடுவதுதான் உயர்ந்த சைவத்துக்கு அடையாளம். சைவர்கள்ல நாலு விதமான சைவர்கள் இருப்பதாக திருமந்திரம் சொல்கிறது. அசுத்த சைவன், சுத்த சைவர், மார்க்க சைவர், கடல் சுத்த சைவர்னு நாலு சொல்றேன். அசுத்த சைவர்ங்கிறது சரியை கிரியை என்ற ரெண்டிலும் ஒழுகுகிறவர்கள், ரெண்டு பேரும் சரியையிலும் கிரியையிலும் நிற்கிறவர்களுக்கு அசுத்த சைவர். ஏன் அசுத்த சைவர்னு சொன்னான்னா, இவங்க செய்கிற தொண்டுக்கு உபயோகமாக உபகரணமாக எது இருக்கு, எல்லாம் அசுத்தமாய காரியங்கள். கோயில்ல கிரியை நடத்துறதுக்கு அவசியம் பண்றாருன்னா பால் வேணும், தேன் வேணும். அப்படி பால் தேன்னா எங்கேட்டு வருது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு கறந்து கொடுக்குற பால் தான், ஒரு தேனியை கட்டுகிற தேன் கூட்டுல இருந்து வர்ற தேன் தான், இதெல்லாம் மாயா காரியத்திலிருந்து கிடைக்கும். அது போல நிவேத்தம் பண்றார், சோறு நிவேத்தம் பண்றாருன்னா அதுவும் இந்த பூமியிலே விளங்கிய நெல்லிலிருந்து எடுத்த சோறு மாயா காரியத்தால் வந்து. தண்ணீர் அவர் அபிஷேகம் பண்றது, சந்தனம் அது, பூ அது, அவர் கொள்ளுகின்ற கிரியைக்கு வேண்டிய எல்லா பொருளும் மாயா காரியமாகிய அசுத்த மாயா காரிய பொருள்கள். அது கிடைக்கும். சரியையில இருந்து வேலை செய்கிறார்களே, கூட்டுதல், மெழுகுதல், மெழுகிற போது பசுமாட்டு சாணம் போட்டு மெழுகிறார், கூட்டுகிறதுக்கு தொடப்ப வைக்கிறார், அதுவும் இந்த அசுத்த மாயா காரிய பொருள். அவர் தோட்டம் வச்சு பூ பறிக்கிறார், பூவெல்லாம் அசுத்தமாய காரியம்தான். இப்ப இறைவனுக்கு பறிச்சு சாத்திரமே இந்த பூவெல்லாம், பெரிய ஞானிகள் என்ன சொல்றார்கள், எல்லாம் அசுத்தமாயா காரியம்மா. நமக்கு உயர்வு, தோட்டத்துல கொடுத்த பூவே ரொம்ப பத்திரமா அசுத்தம் இல்ல தூய்மைன்னு சொல்லி இறைவனுக்கு சாத்தி நாம் மகிழ்கிறோம். இந்த நிபந்தியத்தெல்லாம் கொண்டு போய் வச்சு இறைவனுக்கு உயர்வுன்னு நாம் உடைக்கிறோம். ஏன்னா நம்முடைய நிலை கீழ்நிலை. நாம் இதுவரை செய்கிறவர்கள் இறைவன் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறார். கண்ணப்பர் பூசி போல நாம் கொடுக்கறது அசுத்தமாய என்று அவன் கருதறதே இல்லை, அவன் ஏற்றுக்கொள்றான். ஆனா ஞானியா இருக்கிறவன் நம்மை பார்த்து என்ன சொல்றான், நீ என்ன அசுத்தமாயா காரிய பொருளை வச்சுட்டு இருக்கிற, அதனால நீங்க ரெண்டு பேரும் அசுத்தமாயா சுத்த செய்வர்கள் தான் என்று சொல்லிட்டேன். அதனால்தான் தாய்மானவர் சொல்றாரு, ஒரு சமயத்துல நான் பூ பறிக்க போனேன் சாமி பறிக்கலாம்னே, அந்த பூக்குள்ளியே சாமி இருக்கிறாரே, நான் அந்த பூவை பறிச்சுட்டு போய் எங்க போய் போடுறது, பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க மனமும் அண்ணேன். அப்போ ஞானிகளா வரபோது இந்த சரியை கிரியை எல்லாம் சுத்தம் இல்லைன்னு ஒதுக்கிறதுனால இந்த ரெட்டையும் அசுத்த செய்வர்னு நம்ம திருமூலர் சொல்லிட்டான். சரி, அப்ப சுத்த செய்வர் யார், இந்த ரெண்டு நெறிக்கு மேல யோகம் ஞானம் என்ற ரெண்டு நெறியில இருக்கிறார்களே அவர்கள் தான் சுத்த நெறியை சாட்டும் சுத்த செய்வர். அவர்களுக்கு பூஜையில இது கிடையாது. அவர்கள் எல்லாம் தம் உடம்புக்குள்ளேயே வாய்மை, தூய்மை, அப்புறம் நல்லொழுக்கம், பொய்யாமை, கள்ளுண்ணாமை, இதுபோல நல்ல குணங்கள், நல்ல குணத்தையே மனத்தில் வச்சு பூசையாக செய்கிறார்கள் யோகிகள். அந்த யோகிகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பால் தயிர் நெய் என்ற பொருள் கிடையாது, அசுத்தமாயா காரிய பூசிக்கு அது கிடையாது. அவர்கள் கொள்வது முழுவதும் நல்ல குணங்கள், அது சுத்தமாயா காரியம். சுத்தமாயா காரியத்தில் இருந்து வருவது குணம், குணதத்துவத்தில் இருந்து வந்த பொருள். அதனாலே அவர்களை என்ன பண்ணிவிட்டார்கள், சுத்த செய்வர். அதே போல ஞானிகளும் அப்படித்தான். ஞானிகள் என்ன பண்றார்கள், தங்கத்தில் இருக்கட்டும் அழுக்குகளை, மன அழுக்குகளை எல்லாம் போக்கி நான் பரிசுத்தனாக்கி, பரிசுத்தனாகிய இறைவனோடு தானும் ஒன்றி இருந்து இறைவனோடு இன்பு அணைக்கிறார்கள் ஞானிகள். அந்த ஞானிகள் இறைவனோடு ஒன்றும் போது அங்கவும் இந்த மாயாகாரிய பொருள்கள் அவர்கள் சுத்தமாய காரிய பொருள் ஒன்றும் கிடையாது. அதனால்தான் அந்த யோகியை ஞானியையும் சேர்த்து அவங்க என்ன பண்ணாங்க, சுத்தமா சுத்த செய்வர்னு பிரிச்சுட்டாங்க. இந்த ரெண்டுக்கு பிறகு மார்க்க செய்வர்னு ஒண்ணு சொல்ற. இந்த மார்க்க செய்வர்கிறது யார் அப்படின்னா, செய்யை இல்ல கொஞ்ச நாள் இருந்து அதிலிருந்து முன்னேறி கிரியைக்கு வந்து, கிரியையில கொஞ்ச நாள் இருந்து அதிலிருந்து முன்னேறி யோகத்துக்கு போய், யோகத்தில இருந்து முன்னேறி கடைசியில ஞானத்துக்கு வந்து நிற்பார். ஞானத்தில் வந்து நிற்கிறவர் தான் மார்க்க செய்வர், சன்மார்க்க செய்வர். அவர் இன்னும் நியாயமா முடிக்க சொல்லணும். அதை என்ன பண்ணிவிட்டார் இவரே, முதல் குறையாக மார்க்க செய்வர்னு வச்சுவிட்டார். அதனால ரொம்ப பேருக்கு பொருளை புரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த மார்க்க செய்வருடைய அந்த திருமந்திரம் முழுவதும் படிக்கிற போது சுத்த செய்வரைத்தான் சொல்றாருங்க. அதனால ஞானிகள் சுத்த செய்வராகிய ஞான மார்க்கத்தவர் இருக்கிறாரே, அந்த ஞான மார்க்கத்தவர் தான் மார்க்க செய்வர். ஏன்னா நாலு மார்க்கத்திலிருந்து படிப்படியா முன்னேறி வந்தவர்கள் என்றது ஞாபகத்துக்காக அவரை மார்க்க செய்வர். இவருடைய போதாது, இவர்களுக்கு மேல ரொம்ப உயர்ந்தவங்க. இந்த மார்க்க செய்வர் கூட சில சமயத்துல தங்களுக்கு காதல குண்டலம் போட்டுக்கலாம், கழுத்துல பொன்னால் செய்த முத்துராட்சம் போட்டுக்கலாம், ஜரிக போட்ட வேட்டி கட்டிக்கலாம், யோகி ஆதீனங்கள்ல இருக்கிறவர்கள் கூட போட்டுக்கலாம். அப்படி அவங்க ஞானிதான். இருந்தாலும் இந்த இடத்துல அவர்கள் சாதாரண சுத்த செய்வர் அந்த மூன்றாவது நிலை இருக்காங்களே, இது மேல போகல. இதுக்கு மேல அந்த ஞானி என்ன செய்கிறார், தன்னிடத்துல இருக்கிற எல்லா ஆசையும் விட்டுடுற. ஆசா பாசம் சற்று ஆசையும் பாசையும், ஆசமே ஆசை என்பது வெளியில் இருக்கிற பொருளே வைக்கிற ஒரு பற்று. இனி பாசம் என்பது தன் உடம்பிலே தன் உயிரிடத்தில் தான் வைக்கின்ற அபிமானம். ஒன்னு புறப்பற்று, ஒன்னு அகப்பற்று. இந்த ரெண்டு ஆசையும் எவன் ஒருவன் நீக்கி விடுகிறானோ அவன் பரிசுத்தனாகி வருகிறான். அப்புறம் அவன் என்ன பண்றான், வேடம் கடந்து தன்னுடைய வேடத்திலே முன்னேற்றம் காட்டி. வேடத்துல திருநீரும் உத்திராட்சம் கைவிடுவதில்லை, திருநீர் பூசுவார். உத்திராட்சத்தை வெறும் கயத்துல மட்டும் போத்து போட்டுவார். பொண்ணெல்லாம் சேர்க்க மாட்டார். காதல் பொண்ணல் கிடையாது, உத்திராட்சத்துல பொண்ணு கிடையாது, கையில மோதனம் கிடையாது, வேற ஆடம்பரமா வேட்டு எல்லாம் செல்க கிடையாது, எந்த விதமான பொருளும் இல்லாம போயிடும். அப்படி எல்லாம் இருக்கிறவர்கள் தான் கடும் சுத்த செய்யும். அவர்கள் ஆடம்பரம் என்று இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நிலை இவருக்கு வருது. அதமானம் அறிந்தோம், மானம் அழிந்தோம்னா நான் கடும் சுத்த செய்வனாக இருக்கிறேன், எனக்கு பொன்னில் ஆசை இல்லை, பொருளில் ஆசை இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் வந்திருக்கேன் என்ற சொல்லி. நான் கட்டி இருந்தது முழங்கால் அளவுக்கு வேட்டி, அந்த வேட்டிக்கு பேர் கந்தை. அந்த கந்தை கூட எனக்கு பெருசா இருக்கு, இன்னும் சின்னதா இருந்தா தேவலாமே நினைச்சாராம். கந்தையை மீகாயாம் கருத்தும் கையுழவார படையும் என்று அந்த பெரிய புராணத்திலே சொல்லி காட்டுற. கந்தையை மிகையாம் முழங்காலளவு வேட்டி கூட எனக்கு அறியப்படியா, அது கூட வேணா இன்னும் கொஞ்சம் சுருக்கி நான் கட்டிக்கிறேனே அப்படின்னு நினைச்சாராம் அவர். இனி திருவாரூர்ல தெல்லை மாதந்தன் இருக்கு, அந்த திருவாரூர்லே ஒரு காவணம் ஒன்று இருந்தது, அடியார்கள் தான் இருந்த காவணம். அந்த காவணத்தில் இருந்த அடியார்கள்னா என்ன கழுத்துல மாலை போட்டு கொண்டிருந்தார்கள், ஆரம் கண்டிகை ஆடையும் கந்த பெரியவரான்னு சொல்றது. அவர்கள் முத்துமாலைன்னு இவங்க கழுத்துல என்ன போட்டிருந்தாங்கன்னா வெறும் உத்தராட்சம் தான், முத்துமாலை இல்ல. முத்துமாலையை போடுகிறவன் வந்தவர்கள் என்ன நினைச்சு போடுறார்களோ அது போல உத்தராட்சம் தான் எங்களுக்கு முத்துமாலை என்று போடுவார்கள். முழங்கால அளவு கந்தை தான் எங்களுக்கு பெரிய ஜரிய வேட்டின்னு கட்டுவார்கள், ஆடையும் கந்தை. அவ்வளவு ஆடம்பரம் இல்லாது இருக்கிறவர்கள் அறியார்கள். அதைத்தான் இங்க மானம் அழித்தோம், ஆடம்பரங்களை கைவிட்டு விட்டோம், வேடங்களை கடந்து விட்டோம், மதி மறந்தோம். மதி என்றால் அறிவு. அறிவு ரெண்டு விதமான அறிவு இருக்கிறது. ஆன்மாக்களுக்கு மட்டும் உள்ள ஒரு அறிவு ஒன்றும், அதற்கு மேற்பட்ட இறைவனுடைய அறிவு. ஆன்மாக்களுடைய அறிவை சிவபோதம், உயிர் அறிவு. கடவுளுடைய அறிவை சிவபோதம், இறை உணர்வு என்று ரெண்டு விதமா சொல்வார். ஆகவே சிவபோதம் கெடுவதுதான் இங்க மதி மறந்தோ. எங்களுடைய ஆன்ம அறிவு அழிந்து போச்சு, சிவனுடைய அறிவு எனக்கு கை வந்து விட்டது, சிவபோதம் வந்தாச்சு. ஆன்மபோதமாகிய இந்த ஆன்மாவுக்கு நினைப்பு உள்ள சிற்றறிவு தொலைஞ்சது என்று சொன்னார். அப்ப எவ்வளவு உயர்ந்த கடஞ்சுத்த செய்வராக மாறிவிட்டார். பார்த்தோம்னா என்னவோ மானம் போச்சு அறிவு போச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கே தவிர, இதில் இருந்து அவர் எவ்வளவு உயர்ந்த கடஞ்சுத்த நிலையில ஏறி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். மானம் அழிந்தோம், மதி மறந்தோம், மங்கை நல்லீர் வான் தொழு தென்னவர் தென்னன். தேவர்கள் வந்து வழிபடும் நாட்டில் இருக்கிற பெண்மான், தென்பாந்தி நாட்டில் இருக்கிற ஆவுடையார் கோயில் இருக்கிற பெண்மான், பார்கடலே நினைந்து அந்த ஆவுடையார் கோயில் இருக்கிற இறைவனுடைய திருவடியையே மனத்தால் நினைத்து நினைத்து அடியோம் அடியோங்களாகிய நாங்கள் ஆனந்த கூத்தன் அருள் பெறின் அந்த திருவடியை நினைச்சு நினைச்சு கொண்டே இருக்கிறோம். இப்படி நினைச்சு கொண்டிருப்பதனாலே ஒரு நாள் அந்த ஆனந்த கூத்தன் எனக்கு அருள் செய்வான். ஆனந்த கூத்தன் அருள் பெறின் அந்த கூத்தனுடைய திருவுருள் எனக்கு கிடைத்து விட்டால் அப்பணமே ஆனந்தமாகி அந்த கணமே நானும் ஆனந்தமயமாக மாறிவிடுவேன். இந்த ஆன்மாவாதிரி எப்படி மாறிவிடும், இன்பமயமாக மாறிவிடும் ஆகி நின்றாடாமோ. அப்படி ஆனந்த ஆனந்தமயமாக ஆகி நிற்கின்றதாகிய செயலை பாடலாக பாடி தோணோக்கம் ஆடுவோம் என்று சொல்கிறார். பிழைத்தும் கண்ணுதல் எந்தை கடைக்கலை முன் நின்றதற்பின் எத்தனையோ பிறவர்களும் மண்மிசை மால் பலர் மாந்தனர்தான் தோக்கம். முப்புரமழித்தல் என்று சொல்கிற ஒரு புராண கதை. அந்த புராண கதை என்னைக்கு நடந்தது, எத்தனை நூற்றாண்டு என்று ஒருத்தர் கேட்கிறார்னு வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு அளவு இந்த பாட்டுல நமக்கு காட்டுறாரு, ஒரு லேசா ஒரு அளவுன்னு நமக்கு சொல்றாரு. என்னுடைய மூவர் இராக்கதர் ரொம்ப பெருமையோடு வாழ்ந்த மூன்று ராட்சசர்கள். அவர்கள் மூணு ராட்சசர்ல மூணு பேரும் எப்படி இருந்து அங்கே அந்த நிலையை அறிந்து கொண்டிருந்தார்கள்னா, ஒருத்தர் கமலாற்றன், ஒருத்தர் இரண்யாற்றன், இன்னொருத்தன் கமலாற்றன், மூணாவது வித்யுன்மாலின்னு சொல்லுகிற மூன்று பேர். அந்த மூன்று ராட்சசர்கள் என்னுடையவர்கள், மற்றவர்களாலே ரொம்ப மதிக்கப்படுகின்ற அளவுக்கு மரபு வாங்கினவர்கள். அப்பேற்பட்ட அந்த மூன்று பேர்கள் ஆண்ட அந்த கோட்டை கொண்டு இன்னொரு மூன்று பேர், அவர்களும் என்னுடைய மூவர் இராக்கதர், அவர்களும் சிவனை எண்ணுகின்ற எண்ணத்தை உடைய மூவர். என்னுடைய மூவர் என்பது சிவனை தியானம் செய்கிற மூன்று பேர். அவர்கள் மூன்று பேரும் ராட்சசர். அந்த மூன்று பேரை எரி பிழைத்து நெருப்பை சுடாமல் காப்பாற்றி, முப்புறம் எரிக்கின்ற காலத்திலே முப்புறத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பேர்கள் அழிந்து போனார்கள். ஆனா ஒவ்வொரு கோட்டையிலும் ஒவ்வொருத்தன் சிவபூஜை பண்ணுகிறார், அவன் மட்டும் அழியல, அவன் மட்டும் அழியாமல் காக்கப்பட்டான், எரிபிழைத்து அந்த நெருப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இதே செய்தியை இதற்கு முன்னும் சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த முப்புறம் எரித்த காலத்தில் மூன்று பேர்கள் அங்கே தப்பித்தார்கள் என்பதை திருவந்தியார் பாட்டில் கூட நாம் பார்த்திருக்கிறோம். உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு, உய்யவல்லார் ஒரு மூவர் பிழைக்க வேண்டியவராகிய மூன்று ராஜர்களை காப்பாற்றி கொடுத்துங்கிற கருத்து அங்கே வந்ததை தவிர அந்த மூணு பேர் யாரு, அந்த மூணு பேருக்கு என்னென்ன பின்னாடி நடந்ததுங்கிறத சொல்லல இங்கே சொல்றார். கொஞ்சம் கதை சொல்றார் பார்ப்போ. என்னுடைய மூவர் இறைவனை எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஏழை உடையவராகிய ஆகா ஊகு பானாசவரம், அவங்க மூணு பேருக்கும் பேர் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு நடத்தும் போதே. அதனால அவர் ஆகா ஊகு, ஆகான்னு ஒரு ராட்சசன், ஊகுன்னு ஒரு ராட்சசன், அப்புறம் வந்து பானாசூரன் ஒருவன், இந்த மூணு பேரும் சூபூஜை பண்றவர்கள். இந்த மூணு பேரும் எரிபிழைத்து நெருப்பில் இருந்து உயிர் தப்பினார்கள். அப்படி உயிர் தப்பின உடனே இறைவன் அந்த மூணு பேரை கூட்டி என்ன பண்ணார், கண்ணுதல் எந்தை கண்ணை நெற்றியில் உடையவராகிய சோபெருமான் கடைத்தலை முன் நின்றதற்பின் அவருடைய கோயில் வாசல்ல நின்றார்கள். அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் நின்றார்கள். கடைத்தலை என்றால் கோபுர வாசல். அந்த வாசலுடைய ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு பேர் காவலாக நிறுத்தப்பட்டார்கள். அப்படி நின்றவன் இந்த பாட்டை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மூணு பேருமே அந்த காவலாக நின்றார்கள் ஆயிடும். ஏன்னா மூணு பேரும் பிழைத்தார்கள். பிழைத்த பிறகு சிவபெருமானுடைய கடைத்தலையிலே நின்றார்கள். பண்ண நேரம் அந்த கதையை மட்டும் படிக்கிறவனுக்கு எப்படி அர்த்தமாகும், மூணு பேர் அந்த வாசலுக்கு காவலாயிருந்தார்கள். அப்படி மூணு பேர் கிடையாது, ரெண்டு பேர் தான் வாயில் காவல் காக்கிறவர், இன்னொருத்தன் இன்னொரு வேலைக்கு போகிறான். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பன்கூர் தேவாரங்களை சொல்லியிருக்காரு, நான் கூட சொன்னேன், இருந்தால் அந்த பாட்டு முழுவதுமே நான் சொல்லி காட்டுறேன். மூவையில் சற்றில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாதரங்காக மனை நோக்கி ஓர் மாடம் மகிழ மணிமுக முழக்க அருள் செய்த தேவதேவ. இந்த கதை அவ்வளவு அழகா சொல்லிடுற. மூளையில் எரி செற்றான்று முப்படத்தை அடித்த காலத்திலே உயிர்ந்த மூவரில் அதிலிருந்து தப்பித்த மூணு பேர்களில் இருவர் ரெண்டு பேரை நின் திருக்கோயிலின் வாயில் காவலா காவலாளர் என்று தேவி ரெண்டு பேர் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் என் கோயில் வாசலு காவலாளர்கள் பொங்கல் என்று இறைவன் உத்தரவு போட்டார். உத்தரவு போட்ட பிறகு என்று ஏவிய பின்னை ஒருவன், ரெண்டு பேர் போக மீதி ஒருவன் இருக்கான அவர், அந்த ஒருவன் நீ கரிகாடரங்காக இறைவனே நீ சுடுகாட்டில் நாடகம் ஆடுகிற போது மானை நோக்கி உமாதேவி ஓர் மானடம் கழ அந்த நடனத்தை உற்று பார்த்து அவள் மகிழ்ச்சி அடைய மணிமுகா முழக்க அந்த நாட நடனத்துக்கு ஏற்றாற் போல முழவு முழங்குவதற்காக அருள் செய்த தேவதேவ. ஒருவனை பார்த்து நீ மணிமுகா முழக்கு என்று அவனுக்கு அருள் செய்த பெருமானே என் திருவருள் தேவதேவனின் திரு திருவடி அடைந்தேன் அதனாலே உன் திருவடியை நான் அடைந்தேன் செருப்பொழில் சூழ் திரு திருப்புன்கூர்வளானி என்று திருப்புன்கூர் தேவாரத்துல இந்த கதையை சொல்லிட்டார். அதனாலதான் விளக்கமா ரெண்டு பேரை காவல் வாயிலரா வச்சு இன்னொருத்தனை வானாசோரனாக முழு வாசிக்க வைத்துக் கொண்டார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த முறையிலே இதுல மூணு பேர் சொல்லாது, அந்த கதையை சொல்லி ரெண்டு பேர் கோயில் வாசலுக்கு காவலா போனார்கள் கதை சொன்னார். சரி, இந்த புராண கதை நடந்து போச்சு. நடந்து போன பிறகு இன்னைய வரல என்ன நடுவில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டார். கடைத்தலை முன் நின்றதற்பி அவர்கள் அந்த வாயில் காவலர் வேலையை ஏற்றுக்கொண்ட பிறகு எண்ணில் இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால் பலர் மால்பான் சொல்லிவிட்டார்கள். அவங்க ரெண்டு பேரும் கோயில் வாசலுக்கு வந்து இன்னும் இன்னைக்கும் கோயில் வாசல் காவலரா இருந்துட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் ராட்சசன், ராட்சசன் நல்லவனா இருந்து சிவபூஜை பண்ணி சிவனருளினாலே கோயில் வாசலுக்கு காவக்காரனா போய் இன்னைக்கும் காவக்காரனா உயிரோடு இருக்கான். ஆனால் எண்ணிலே இந்திரர் அளவிலே எண்ணிட்டு சொல்ல முடியாது என்பர்கள். அதைத்தான் நம்முடைய திருநாவுக்கர் சொல்றார், கங்கை மணல் எண்ணில் இந்திரர். கங்கையில இருக்கிற மணலை எண்ணி பார்த்தா அதை விட இந்தர் அதிகமான இந்தர் செத்து போனார்கள். எண்ணில் இந்திரர் எத்தனையோ பிரமர்கள், எவ்வளவுன்னு சொல்ல தெரியல, அவ்வளவு பிரமர்கள் செத்து போனார்கள். மண்மிசை மால் திருமாலும் அப்படித்தான், பலர் மாண்டனர் பல பேர் செத்து போனார். அவர்கள் கோயில் வாசலுக்கு வேலைக்கு வந்த பிறகு இன்றைய வரையில இடைவெளி காலத்துல எத்தனை பேர் செத்து போனார்னா பல திருமாலுடைய யுகமயமா திருமால் இருந்து மாறி போய்விட்டார்கள். அது போல பிரமர்கள் ஆண்டு ஆண்டு அவர்களும் செத்து போனார்கள். அது போல இந்தர்கள் எத்தனையோ பேர் மாறி போனார்கள். அப்ப பல கற்ப காலம் போயிட்டு இன்னைக்கு எத்தனையோ கற்ப காலம் கழித்தும் இன்னைக்கும் அந்த ராக்கர்கள் கோயிலுக்கு வாயிட்டவராக இருக்காங்க. இவங்கெல்லாம் தேவராயிருந்து செத்து போனார். அதுதான் அந்த கதை சொல்ல வர, தேவரா இருந்து என்ன புண்ணியம், அந்த சுகத்தை தான் அனுபவிக்கிறாங்களே தவிர இறைவனை வழிபடுறதில்லை. இறைவன் வழிபட்டு இருந்தா அந்த ராட்சசர் போல நல்ல பெரும் பதவிக்கு போயிருப்பார்கள். இறைவனை வழிபடாம தங்கள் சுகத்தையே இவர்கள் தேடிக்கொண்டிருந்து செத்து போகிறார்கள் என்று அதை பாட்டாக பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம் என்று இந்த பாட்டுல. இதுல மூவரை காவல் கொண்ட ஒரு கதை இந்த பாட்டுல. ஒரு தங்கயம் ஆயிரம் பூவினல் ஓர் பூக்குறைய தங்கம் கிடந்து அரண் சேபடி மேல் சாத்தலுமே. தங்கயம் ஆயிரம் பூவினில் இதுல திருமால் கதை வருகிறது. திருமால் தனக்கு சக்கராயுதம் வேண்டும் என்று சொல்லி திருவேழிமழலைக்கு போய் பூஜை பண்ணி கூட்டிருக்கிறார். திருவேழிமழ உள்ள சிவபெருமானுக்கு தேவலோகத்திலிருந்து ஒரு விமானத்தை கீழே இறங்க செய்து விமானத்தை வைத்து அந்த விமானத்துக்குள்ள சிவபெருமானை நியமனம் பண்ணி அந்த வீழிமலையில இருக்கிற ஒரு குளத்துல தினமும் குளிச்சு விட்டு அந்த குளத்துல பூத்திருக்கிற பூ ஆயிரம் பூ பறிப்பார், எண்ணி ஆயிரம் பூ பறிப்பார். அதை பெரிய கூடைகள்ல எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு முன்ன வச்சுட்டு சிவபெருமானுக்குரிய ஆயிரம் பெயர்களை சொல்லி அர்ச்சனை பண்ணார். ஒரு பெயருக்கு ஒரு பூ, ஒரு பாட்டிலே அந்த பெயரும் தப்பா தப்பி மனப்பாடத்துல தவறாக சொல்லிவிட மாட்டார். பூவை ரெண்டு பூ போட மாட்டார். ஒரு மந்திரத்துக்கு ஒரு பூன்னு சொல்லிட்டே வந்தா அந்த சரியா ஆயிரம் மந்திரம் முடியும், கூடிய பூ சரியா போகும். அந்த மாதிரி இவர் தினமும் பூவை பறித்து இறைவனுக்கு சாத்தி கொண்டிருக்கிறார். பங்கயம் ஆயிரம் ஆயிரம் தாமரை பூக்களை பறித்து அர்ச்சனை செய்கிற காலத்திலே பூவினில் போர் பூக்குறைய அவர் கூடையில இருந்த பூ ஒண்ணு குறைஞ்சி போச்சு. இவர் தனா அந்த 1000 மந்திரத்துக்கு 1000 பூருக்கும் பூஜை பண்ணிவார். இன்னைக்கு 999 மந்திரம் சொல்லியாச்சு. கூடையில் இருந்த பூ எல்லாம் போட்டாச்சு. பூவை காணும், இன்னொரு மந்திரம் பாக்கி இருக்கு. இந்த மந்திரத்தை ஒரு பூ போட்டு ஆகணும், இல்லாட்டா அந்த அர்ச்சனை பூர்த்தி ஆகாது. இப்ப இந்த அர்ச்சனையை விட்டுட்டு திரும்ப அந்த குளத்துக்கு ஓடி போய் இன்னொரு பூ பறிச்சு வருவோம்னாலும் அர்ச்சனை கட்டிவிடும். பாதியில விட்டுட்டு வெளியில போகக்கூடாது, அங்கேயே இருந்து அதை நடத்தி ஆகணும். அப்போ இது என்ன பண்றது, இந்த பூவுக்கு வேற ஒரு பூ வீடு கட்டிடும். தன்னுடைய கண்ணையே பூவாக அவர் கருதினார். திருமாலுடைய கண்ணை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், கமலக்கண்ணன் கமலக்கண்ணன் அவனை சொல்ற தாமரை பூவையே கண்ணாக உடையவன் என்று அவனை பாராட்டுறதுனால என் கண்ணே ஒரு தாமரை தானே, ஒரு கண்ணை பிடுங்கி அந்த பூவுக்கு பதில் தன் மந்திரத்தை சொல்லி போட்டுருவோம் சொல்லி கண்ணை பிடுங்கி இதுவும் ஒரு தாமரை பூன்னு சொல்லி 1000வது மந்திரத்தை சொல்லி பூவை போட்டு அர்ச்சனை முடிச்சுட்டார். அப்ப அர்ச்சனைக்கடியில இறைவன் வேணுமே ஒரு பூ குறைச்சு வேடிக்கை பாக்குற அந்த இறைவன் 999 பூவை வச்சு ஒரு பூவை மறைச்சுட்டார். அதத்தான் இவர் என்ன சொல்றார், பூவினில் ஓர் பூ குறைய, பூவிலே ஒரு பூ குறைந்து விடும்படியாக இறைவன் அனுக்கிரகம் பண்ண. அப்படி பண்ணதால தான் இவர் கண்ணை பிடிங்கி போட்டாரு. இல்லன்னு வச்சுங்க, இவர் இன்னைக்கு இந்த 1000 மந்திரம் திருந்து போடுவார், மறுநாள் 1000 பூ பண்ணிட்டே இருவார், பூச்சை தான் நடக்குமே தவிர இவருக்கு சக்கரம் கிடைக்காது. சக்கரம் கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு விவகாரம் பண்ணாதான் அவன் கண்ணை பிடிங்கி வைப்பான். அப்புறம் அவனுடைய நிலைக்கு உகந்து சக்கரத்தை கொடுத்துடலான். இறைவனுக்கு சக்கரம் கொடுக்கணும்னு நினைப்பு வந்தாச்சு, அவரிடத்திலிருந்து ஒரு சிறப்பு செய்தி ஒன்னு நிலைநாட்டி தான் கொடுக்கணும். அதுக்காக ஒரு பூவை மறைச்சார். மறைச்ச உடனே இவர் சமாளிச்சுக்கிட்டார், தன் கண்ணை போட்டு அந்த அர்ச்சனையை பூர்த்தி பண்ணினார். பூவினில் ஓர் பூக்குறைய தங்கன் இடந்தான் இடந்து தன்னுடைய கண்ணை பெயர்ந்து, ஒரு கண்ணை பிடிங்கினார், கண்ணை பெற மாதிரி ஒரு கண்ணை பிடிங்கி அரண் சேவெளிமே சாத்தலுமே. சிவபெருமானுடைய திருவடியிலே கடைசி மந்திரத்தை சொல்லி தாமரப்பூவாக சாத்தி விட்டார். சாத்துதல் என்றால் அணிவித்தல், சிவபெருமானுக்கு மேலே அணிய வைக்கிறது இருப்பாங்க, அலங்காரம் பண்றதுதான் சாத்துதல். இப்ப அலங்காரத்தை தான் சாத்துபடி, கோயில்களை சாத்துபடி ஆகுதுன்னு சொல்ற தமிழ் சொல், அலங்காரம் வடமொழி, சாத்துபடிங்கிறது தமிழ் சொல். ஆகவே ஒரு பூவை சாத்துறதுன்னா சுவாமிக்கு அலங்காரம் பண்றது, சேவடி காலில ஒரு பூவை வைக்கிறது. ஆக கண்ணையே ஒரு பூவாக பறித்து அவரை இறைவன் திருவடியில வச்சார். சாத்தன உடனே இறைவனுக்கு மகிழ்ச்சி, வெளியில காட்சி கொடுத்தார். இறைவன் விளைப்பட்டு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற, தெரியாத இறைவன் என்னத்துக்காக ஒரு பூஜை பண்றான்னு தெரியும், இருந்தாலும் முறையா அவன் வாயால வரணும் என்பதற்காக திருமாலை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அவன் என்ன சொல்றான், எனக்கு சக்கரம் வேணும் என்று கை. சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாற்று அருளியவா, சங்கரன் இன்பத்தை செய்கிறவன், எம்பிரான் எமக்கெல்லாம் தலைவன். அப்பேற்பட்ட இறைவன் திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தார். அந்த சக்கரம் எது, சிவபெருமானுக்கு அந்த சக்கரம் எது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் யார் கையாலும் வெட்டுப்படாமல் கொலை செய்யப்படாமல் என் கையாலே நான் சாகணும், வேறு யார் கையாலும் சாகக்கூடாதுன்னு ஒரு மரம் வாங்கிட்டான். இவனே எப்படி தன்னை பத்தி கொண்டுக்க போறான், கொண்ட போறது இல்லை. அதனால இவன் பல அதர்மங்களை உலகத்தில் செய்து கொண்டே இருக்கிறான். அவனை அழிக்க முடியல, ஏன்னா இன்னொருத்தர் அழிக்க முடியாது, அவனே அழிச்சு கொண்டாதான் முடியும். அப்ப சிவபெருமான் ஒரு வேடனாக அந்த அரக்கன் இருக்கிற இடத்துக்கு போனான். அந்த அரக்கன் இடத்துல போன உடனே அவன் இவருக்கு சண்டைக்கு அழைக்கிறான் அரக்கன். சரி, நாம் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம்னா நாம் ரெண்டு பேரும் ஒரே பலசா பலமுள்ளவர்களான்னு சோதனை பண்ணிக்கிட்டு தான் சண்டை போடணும். அதனால நான் பூமியிலே என் காலாலே ஒரு வட்டம் போடுறேன், ஒரு காலை வச்சு அப்படி பிரிச்சு ஒரு கிண்ணம் போல ஒரு வட்டம் போடுறேன். அந்த வட்டத்தை அப்படியே நீ பேத்து ஒசக்க தூக்கி எடுத்துட்டீங்கன்னா நீ கெட்டிக்காரன், என்னோட சண்டைக்கு வரலாம் அப்படின்னு அந்த வேடனா வந்து சிவபெருமான் சொன்னார். சரி, நான் நீ காலால வட்டம் போடு, நான் பூமி அப்படியே தோண்டி அதை வெளியில எடுத்துடுறேன் என்று சொன்ன, அந்த சக்கரத்தை நான் வெளியில எடுத்துடுறேன் என்று அந்த ராட்சசன் சலந்தரன்னு பேர். அந்த சலந்தரன் என்ற ராட்சசன் ஒத்துக்கொண்டான். இது விற்கூடி என்ற ஊர்ல நடக்கு. சிவபெருமான் போட்ட சக்கரத்தை அவன் கையினால ஒரு கோடு வச்சு வட்டமாக்கி அப்படியே கை விரல்களை எல்லாம் கீழே விட்டு அந்த பூமி அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கி பார்த்தான். நின்று கொண்டே துணிந்து தூக்கி பார்த்தான், வரல. அவன் கீழே பூமியில ஒரு கால் மண்டி போட்டு ஒரு கால பின்னுக்கு நீக்கி அப்புறம் குனிஞ்சு தூக்குறான். மேலேந்து தூக்குனா வலுவல்ல, கீழே உட்கார்ந்து தூக்க ஆரம்பிச்சு. இப்படி ஒரு நாள் வண்டி ஓட்டு ஒரு நாள் நீட்டி அந்த மண்ணை பிடிச்சி அவை தூக்கி வச்சது கொண்டாடுற போது சக்கரம் சுழந்துகிட்டே இருக்குது. மணல்ல இருக்கிற மண்ணான சக்கரம் பூமி சக்கரம் சுழல். அப்படி தூக்கி வரும்போது இவன் என்ன பண்ணா, மூச்சை பிடிச்சிருந்து தலைக்கு மேல தூக்கணும். அவங்க அப்படி போட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. தலைக்கு மேல தூக்குறதுனா அந்த தொண்டை கிட்ட கொண்டாடுற பாருங்க. அப்ப என்ன பண்ணிட்டா, கை அசைச்சு விட்டான். கை அசைச்ச உடனே அந்த சக்கரம் அவன் கழுத்துல போய் பட்டுது. அவன் இங்க இறந்துட்டான். ஏன்னா தங்கையில சாது, அவன் தங்கையால் சாக வேண்டும் என்று வரங்கிட்டதுனால அந்த சக்கரம் கழுத்துக்கிட்ட போகும்போது அவன் துண்டுப்பட்டு இறந்து போனான். அந்த சக்கரத்தை சோறு மாதிரி இப்ப பத்திரமா வச்சிருக்கான். அந்த சவந்தரனைக்கு அந்த சக்கரம் அவர்கிட்ட இருக்கு. அதை வாங்கணுங்கிறதுக்காக திருமாதி இந்த பூஜை பண்ணி அந்த சக்கரத்தை வாங்கினான் என்பது வரலாறு. சங்கரன் எம்பிரான் சக்கரம்மார் அருளியவாறு அருளிய இந்த கதையை பாடி எங்கும் பரவி எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த மாதிரியான கதையை சொல்லி சொல்லி நாம் தோணோக்கம் ஆடுவோம் என்று சொன்ன